ஞாயிறு சிந்தனை.
எனதருமை அன்புள்ளங்களே, சனி ஞாயிறு ஆகிய வார இறுதி நாட்களில் பல செய்தித்தாள்கள் கிளாசிஃபைடு எனப்படும் குட்டி விளம்பரங்களை தாங்கி வரும். வேலைக்கு ஆட்கள் தேவை, மணமகன் அல்லது மணமகள் தேவை, வீட்டுமனை வாங்க விற்க என்று பல வகையில் இந்த விளம்பரங்கள் இருக்கும். 20 ஆண்டுகளுக்கு முன் அமெரிக்காவில் வெளியான ஒரு குட்டி விளம்பரத்தில் பின்வரும் வரிகள் காணப்பட்டன.
நீங்கள் தனிமையில் இருந்தாலோ அல்லது உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் என்றாலோ தொலைபேசியில் என்னை கூப்பிடுங்கள். நான் ஒரு சக்கர நாற்காலியில் வாழ்கின்றேன். அதனால் நான் எங்கும் வெளியில் செல்வதில்லை. நாம் தேவைப்பட்ட நேரம் தொலைபேசியில் பேசலாம், கூப்பிடுங்கள்
என்று அந்த விளம்பர வரிகள் இருந்தன. இந்த வரிகளை விளம்பரப்படுத்தியவர் நான்சி என்ற இளவயது பெண். இந்த விளம்பரம் பலரின் கவனத்தை ஈர்த்தது. நான்சியுடன் ஒவ்வொரு நாளும் குறைந்தது 6 அல்லது 7 பேர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தங்கள் பிரச்சனைகளை பகிர்ந்து கொண்டனர். நான்சி செய்து வந்த அந்த அற்புத பணியை குறித்து கேள்விப்பட்ட இவஞ்சலிக்கல் சபையின் சிறந்த போதகரான டோனி காம்பல்லோ அவர்கள் நான்சியை தேடிச் சென்றார். அவர் நான்சியிடம், உங்களை சக்கர நாற்காலியில் முடக்கி போட்டது எது என்று கேட்டார். நான்சி சொன்ன பதில் அவரை அதிர்ச்சி அடையச் செய்தது.
நான் தற்கொலை முயற்சி செய்தேன், அதனால் இப்போது சக்கர நாற்காலியில் வாழ்கின்றேன்
என்று ஆரம்பித்த நான்சி தொடர்ந்து தன்னை பற்றி இவ்வாறு கூறினார்.
சிறுவயது முதல் நான் தனிமையில் துன்புற்றேன். எனக்கென்று நண்பர்கள் இல்லை. நான் செய்து வந்த வேலை எனக்கு பிடிக்கவில்லை. ஒருநாள் தற்கொலை செய்து கொள்ளும் முடிவுடன் நான் வாழ்ந்து வந்த அடுக்குமாடி கட்டிடத்திலிருந்து கீழே குதித்தேன். என் உயிர் போகவில்லை. ஆனால் அந்த விபத்தால் என் இடுப்புக்கு கீழ் உணர்விழந்து போனேன். நான் மருத்துவமனையில் இருந்தபோது இயேசு எனக்கு தோன்றி, நான்சி, இதுவரை நீ முழு உடலோடும் முடமான மனத்தோடும் வாழ்ந்து வந்தாய். இனிமேல் நீ முடமான உடலோடு வாழப்போகின்றாய். ஆனால் உன் மனம் இனி முழுமையடைந்துள்ளது என்று சொல்லிச் சென்றதை நான் உணர்ந்தேன்
என்று அவர் கூறி முடித்தார். அன்பு நெஞ்சங்களே, தன்னைப் போல் தனிமையில் வாடும் பலருக்கு தான் எவ்வகையில் உதவிகள் செய்ய முடியும் என்பதை சிந்தித்த நான்சி இந்த விளம்பரத்தை வெளியிட்டார். இன்றும் அவர் தனிமையில் துன்புறும் பலருக்கு ஒவ்வொரு நாளும் ஆலோசனைகள் வழங்கி வருகின்றார். அன்பு நெஞ்சங்களே, வழக்கமாக சக்கர நாற்காலியில் இருப்பவர்கள் பிறரது உதவிகளை தேட வேண்டியிருக்கும். தன்னை கவனித்துக் கொள்ள ஆட்கள் தேவை என்று அவர்கள் விளம்பரங்கள் கொடுக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் நான்சியை பொறுத்தவரை உதவிகள் பெறுவதை விட தருவதையே அவர் தன் குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்து வருகின்றார். சக்கர நாற்காலி அவரை பொறுத்தவரை ஒரு சிறையோ அல்லது குறையோ அல்ல, மாறாக மற்றவர் குறை தீர்க்கும் ஒரு வழியாக அமைந்துள்ளது. அன்புள்ளங்களே, குறைகள் நிறைகள் இரண்டும் ஒவ்வொரு மனிதருக்கும் தரப்பட்டுள்ள கொடைகள். குறைகள் கொடைகளா என்ற கேள்வி எழலாம். ஆம் அன்புள்ளங்களே, குறைகளும் கொடைகள்தாம். குறைகளையும் கொடைகளாக மாற்றும் சக்தி நம் ஒவ்வொருவரிடமும் உள்ளது. நமக்குள்ள குறையை பெரிதுபடுத்தி நம்மிடம் உள்ள மற்ற கொடைகளையும் பயன்படுத்தாமல் புதைத்து விடுகின்றோமோ என்ற கேள்வியை நமக்குள் எழுப்புகின்றது இன்றைய நற்செய்தி. நமக்கு தரப்பட்டுள்ள கொடைகள் அனைத்திற்கும் நாம் கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கும் என்றும் இன்றைய நற்செய்தி நமக்கு இடித்துரைக்கின்றது. அன்பு நெஞ்சங்களே, ஒவ்வொரு ஆண்டின் இறுதியில் நாம் மேற்கொள்ளும் ஒரு முயற்சி கணக்கு வழக்குகளை முடித்து ஒப்படைப்பது. வழிபாட்டு ஆண்டின் இறுதியில் இருக்கும் நாம் கணக்கு வழக்குகளை முடித்து கடவுளிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதை நினைவுறுத்த இன்றைய நற்செய்தியில் தாலந்து உவமை நமக்கு தரப்பட்டுள்ளது.
நன்றி பொங்கும் விழிகள் நனைந்தேன், பெற்ற நன்மைகளை நெஞ்சம் நினைந்தேன். ஒன்றிரண்டா எண்ணி முடிக்க மொழி ஒன்றுமில்லை சொல்லில் படிக்க. நன்றி பொங்கும் விழிகள் நனைந்தேன், பெற்ற நன்மைகளை நெஞ்சம் நினைந்தேன்.
அன்பு நெஞ்சங்களே, தாலந்து உவமை மத்தேயு நற்செய்தியிலும் லூக்கா நற்செய்தியிலும் சொல்லப்பட்டுள்ளது. இந்த இரு நற்செய்தி பகுதிகளையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது தாலந்து அல்லது திறமை என்பதை பற்றி இருவேறு கண்ணோட்டங்களை நாம் பார்க்க முடியும். மத்தேயு நற்செய்தியில் அவரவர் திறமைகளுக்கு ஏற்ப தாலந்துகள் பிரித்து தரப்படுகின்றன. லூக்கா நற்செய்தியில் 10 பேருக்கு ஆளுக்கு ஒரு மினா நாணயம் சமமாக வழங்கப்படுகின்றது. ஒவ்வொருவருக்கும் சமமான வாய்ப்புகள் திறமைகள் வழங்கப்படுவதை லூக்கா நற்செய்தியில் நாம் கேட்கும்போது மனதுக்கு திருப்தியாக உள்ளது. ஆனால் நடைமுறை வாழ்வில் நாம் காணும் யதார்த்தம் இதுவல்ல என்றும் நமது மனம் சொல்கின்றது. வாழ்வில் நாம் அடிக்கடி சந்திக்கும் யதார்த்தத்தை மத்தேயு நற்செய்தி சொல்வது போல தெரிகின்றது. ஒரே குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தாலும் அவர்கள் மத்தியில் பல வகையான திறமைகள் வெவ்வேறு அளவில் உள்ளன. அன்பு நெஞ்சங்களே, அமெரிக்காஸ் காட் டேலண்ட், பிரிட்டன்ஸ் காட் டேலண்ட் என்று ஆரம்பித்து இன்று உலகின் 66 நாடுகளில் காட் டேலண்ட் என்ற தொலைக்காட்சி போட்டி நடத்தப்படுவதை நாம் அறிவோம். இத்தகைய போட்டிகளால் டேலண்ட் அல்லது திறமை என்ற சொல்லை ஒரு குறுகிய வட்டத்திற்குள் அடைத்துவிடும் ஆபத்து அதிகரித்துள்ளது. டேலண்ட் அல்லது திறமை என்ற சொல்லை வெறும் அறிவுத்திறமை, கலைத்திறமை, விளையாட்டுத் திறமை என்ற ஒரு குறுகிய கோணத்தில் பார்க்காமல் திறமை என்பதை பரந்துபட்ட ஒரு கண்ணோட்டத்தோடு பார்த்தால் நம் அனைவருக்குமே பல வகை திறமைகள் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளன என்பதை நாம் புரிந்து கொள்வோம். இதைத்தான் லூக்கா நற்செய்தி சொல்லும் உவமையில் நாம் காண்கின்றோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சூழலில் ஒவ்வொரு வகையில் திறமை பெற்றவர்கள் என்பதை எடுத்துச் சொல்ல நாம் அடிக்கடி பயன்படுத்தும் ஒரு கதை படகோட்டி ஒருவரும் இலக்கிய மேதை ஒருவரும் ஆற்றில் பயணம் செய்த அந்த கதை. இலக்கியங்களை கரைத்து குடித்திருந்த அந்த மேதை படகோட்டியின் அறியாமையைக் கண்டு பரிதாபப்பட்டார். ஆற்றுச் சுழலில் படகு சிக்கியதும் நீச்சல் தெரியாமல் தத்தளித்த அந்த மேதையைக் கண்டு படகோட்டி பரிதாபப்பட்டார். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில் திறமை பெற்றவர்கள் என்பதை இடித்துச் சொல்லும் அழகான கதை இது.
வாழ்க்கை என்பது இறைவன் வரைந்த ஓவியம், வாழ்வது என்பது மனிதன் படைக்கும் காவியம். வாழ்வு காத்துவோ, நாமும் வாழ்வு காத்துவோ, இயேசுவின் வழியிலே நாமும் வாழ்வு காத்துவோ.
எனது அருமை அன்புள்ளங்களே, திறமைகள் பல வகை. வெளிப்படையாக பலரையும் பிரமிக்க வைக்கும் வண்ணம் காட்டப்படும் திறமைகளையே நாம் பெரும்பாலும் திறமைகள் என்று முத்திரை குத்தி அதன் விளைவாக நம்மில் பலர் துன்புறுகின்றோம். இந்த திறமைகள் நம்மிடம் இல்லையே என்ற ஏக்கத்தில், நம்மிடம் உள்ளவை திறமைகள்தானா என்ற தயக்கத்தில், மற்றவர்களுக்கு இந்த திறமைகள் அதிகம் உள்ளனவே என்ற பொறாமையில், நம்மிடம் உள்ள திறமைகளை, நமக்கென்று இறைவன் சிறப்பாக வழங்கியுள்ள கொடைகளை நாம் சரிவர பயன்படுத்தாமல் புதைத்து விடுகின்றோம். இன்றைய நற்செய்தியை வாசிக்கும் போது புதைக்கப்பட்ட தாளந்தை பற்றியே அதிகமான எண்ணங்கள் எழுகின்றன. அன்பு நெஞ்சங்களே, தாளந்தை பெற்றவர்கள் கணக்கு கொடுக்க வரும்போது அவர்கள் சொல்லும் கூற்றுக்கள் நமது சிந்தனையை தூண்டுகின்றன. 5 தாளந்துகளையும் 2 தாளந்துகளையும் பெற்றவர்கள் தங்களுக்கு தரப்பட்ட கொடைகளை பற்றி பேசுகின்றனர். அந்த கொடைகளை பலுகச் செய்ததால் அவர்களுக்கு உண்டான மகிழ்வை கூறுகின்றனர். 1 தாளந்தை பெற்றவரோ தனக்கு அளிக்கப்பட்ட கொடையை பற்றி பேசவில்லை, மாறாக அந்த கொடையை தந்தவரை பற்றி, அவரது கண்டிப்பான குணத்தை பற்றி குறை கூறுகின்றார். இந்த வார்த்தைகளை கேட்கும்போது வாழ்வில் நாம் பெற்றுள்ள பல கொடைகளை மறந்துவிட்டு அல்லது மறுத்துவிட்டு புதைத்துவிட்டு கடவுளை எத்தனை முறை குறை கூறியிருக்கின்றோம் என்பதை நாம் எண்ணி பார்க்கலாம். அன்பு நெஞ்சங்களே, இன்றைய நற்செய்தியின் இறுதியில் வரும் வரிகள் மிகவும் சவாலானவை. தாளந்துகளை பகிர்ந்தளித்த அந்த முதலாளி இறுதியாக சொல்லும் அந்த சவாலான வார்த்தைகள் இவைதாம்.
அந்த தாளந்தை அவனிடமிருந்து எடுத்து 10 தாளந்து உடையவிடம் கொடுங்கள். ஏனெனில் உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், அவர்கள் நிறைவாக பெறுவர். இல்லாதோரிடமிருந்து அவரிடம் உள்ளதும் எடுக்கப்படும்.
அன்பு நெஞ்சங்களே, சமூக நீதி என்ற கண்ணோட்டத்திலிருந்து பார்த்தால் உள்ளவர்களிடமிருந்து செல்வங்களை பறித்து இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஆனால் நற்செய்தியின் இந்த கூற்று உள்ளவர் இல்லாதவருக்கு இடையே உள்ள இந்த அநீதியை இன்னும் அதிகரிப்பது போல் ஒலிக்கின்றது. இயேசுவின் இந்த உவமை சமூக நீதியை நிலைநாட்ட சொல்லப்பட்ட உவமை அல்ல. சமூக நீதி பற்றி இயேசு வேறு பல இடங்களில் உவமைகளையும் பாடங்களையும் நமக்கு சொல்லித் தந்துள்ளார். தாளந்து உவமையில் இயேசு நமக்கு கூற விளையும் ஒரே பாடம், நம் ஒவ்வொருவருக்கும் தரப்பட்டுள்ள கொடைகளை எவ்விதம் பயன்படுத்துகின்றோம் என்பதற்கு நாம் முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும், வேறு சாக்குப்போக்குகள் சொல்லக்கூடாது என்ற ஒரே பாடம். இந்த கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கும்போது உவமையின் இறுதி வரிகள் எனக்கு சொல்லித் தந்த விளக்கம் இதுதான். கொடைகளில் கவனம் செலுத்தி அவற்றில் மகிழ்வும் நிறைவும் அடைவோர் அந்த கொடைகளை பலுகி பெருகச் செய்து மேலும் மேலும் நிறைவடைவர். இதைத்தான் உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும் என்ற வார்த்தைகள் சொல்வதாக உணர்கின்றேன். இதற்கு எதிர் துருவமாக இருப்பவர்கள் தங்கள் கொடைகளை பற்றி சிந்திக்காமல் குறைகளை பெரிதுபடுத்துபவர்கள். அந்த குறைகளை இறைவனே தந்தார் என்றும் குற்றம் சாட்டுபவர்கள் நிறைகளை மறந்துவிட்டு குறைகளிலேயே கவனம் அனைத்தையும் செலவிடுவதால் இவர்களது நிறைகளும் கொடைகளும் புதையுண்டு போகின்றன. இதைத்தான் இல்லாதோரிடமிருந்து அவரிடம் உள்ளதும் எடுக்கப்படும் என்ற கூற்று சொல்வதாக நான் நினைக்கின்றேன். அன்பு நெஞ்சங்களே, நாம் ஒவ்வொருவரும் தனித்திறமை உடையவர்கள். நமது குறைகளையும் திறமைகளாக கொடைகளாக மாற்றும் வழிகள் உண்டு. நம் திறமைகளையும் கொடைகளையும் புதைத்து விடாமல் பலருக்கும் பல மடங்காக பயன் தரும் வகையில் வாழவே நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். பயன்படுத்தாமல் புதைத்துவிடும் நம் கொடைகளுக்கு நாம் வாழ்வின் இறுதியில் கணக்கு கொடுக்க வேண்டும். தாலந்து உவமை வழியே இந்த உண்மைகளை நமக்கு சொல்லித்தரும் இறைமகன் இயேசுவுக்கு நன்றி சொல்வோம்.
மனிதத்தில் வாழும் மனிதர்கள் எல்லாம் மரணத்தில் வாழ்வது நிச்சயமே. மனிதத்தில் கலந்திடும் நம்பிக்கை எல்லாம் சுமைகளை சுமந்திடும் அடித்தளமே. நம்பிக்கை வாழ்வில் கலந்திடும் போது நாளை என்பது சுதந்திரமே. மனதில் கவலை இல்லை, நாளை என்பதில் பயமும் இல்லை, இருப்பதில் குறையும் இல்லை, இனியும் மகிழ்ச்சிக்கு வறுமை இல்லை. வாழ்க்கை என்பது இறைவன் வரைந்த ஓவியம். வாழ்வது என்பது மனிதன்.
இன்றைய ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.